இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக லவோதிக்கியா சபையிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். குறிப்பாக லவோதிக்கியா சபைக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை, தேவன் என்ன ஆலோசனையை சொல்லுகிறார் என்று நாம் வேதத்திலிருந்து சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 3:17-18 வாசிப்போம்.
ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வேணுவஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடைபடிக்கு உன் கண்களுக்கு கழித்தம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்.
ஆ, ஸ்தோத்திரம். தேவன் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அப்போ இந்த லவோதிக்கியா சபைக்கு தேவன் வந்து இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிறார். அப்போ லவோதிக்கியா பட்டணத்தில் இருக்கிற சபை ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணப்பட்டபடியினால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தபடியினால் வாந்தி படப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அறவேக்காடு பாதி வந்திருக்குது பாதி வேகல, குறைகுடம் இல்லை அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஜீரணம் பண்ண முடியாது, வாந்தி எடுக்க முடியாது, திணறிட்டு இருக்காங்க நிறைய பேர். தேவனுடைய வார்த்தையாக சாப்பிட்டாச்சு, ஜீரணம் பண்ண முடியல, வேண்டான்னு ஒதுக்கவும் முடியல, அப்படியே நெஞ்சுக்குள்ளே நின்றுக்கிட்டு தடு மாறுச்சு. என்ன பண்ணுறது? ஆமாம், குறவலையை கடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரில. தேவனுடைய நாமத்தை வேற பின்பற்றியாச்சு, தண்டனை வேற நிறையா இருக்குது, இந்த பக்கம் வந்து ஆசீர்வாதம் வேற நிறையா இருக்குது, இதை விடுறதா அதை பிடிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தடு மாற்றமாக இருக்குது. அப்போ இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், யார் இந்த ஜனங்கள் அப்படிங்கிறத வேதத்திலிருந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது கடைசி சபை. இந்த சபையிலே தேவனுடைய அற்புதமான செயல்கள் நடைபெறப்போகுது. இந்த சபையினுடைய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் இருக்கிற இந்த காலம். இந்த காலத்தில் இந்த சபையினுடைய காரியங்கள் எப்படி எப்படி நடந்துட்டுருக்குதோ அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளே நடந்துட்டுருக்குது. இதில் ஆண்டவர் இது எந்த ஜனங்கள், யார் இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும்னா பழைய பாட்டுக்கு போவோம். ஓசியா 12:7-8. ஓசியா 12:7-8. போதும், இதுக்கு இணையான வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிச்சது. ஆமாம், முதல்ல வியாபாரி வசனம் சொல்லுது, முதல்ல வியாபாரி தேவனுடைய வசனத்தை மரக்காலில் வச்சு அளந்து போடுறேன். பார்த்துக்க, இன்னைக்கு இருக்கிற சபையில், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறத ஆண்டவர் வெளிப்படையாக சொல்கிறார். முதலாவது இவன் வியாபாரி, வாந்தி பண்ண போட்டவன் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாபாரி, பாதி வெள்ளை பாதி கருப்பு, குஷ்டரோகி, உள்ள ஒரு நேரம் வெளியே ஒரு நேரம் ஆட்டுத்தோலை போத்தியிருக்கிறான், வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை ஆட்டுத்தோலை போத்தியிருக்கிறான், ஏன்னா வெள்ளை நேரம் தெரியாமல் இருக்கிறது. அப்போ முதல்ல வியாபாரி, ரெண்டாவது கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. எப்பா பாருங்க, எப்படி கள்ளத்தராசு கையில் இருக்கிறது அப்படின்னா, கள்ளத்தராசு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எடக்கல்லை குறைக்கிறது அல்லது எடக்கல்லை கூட்டுறது, தராசு தட்டுக்கு அடியில் ஏதாவது வைக்கிறது, ஆமாம், அல்லது தராசு தட்டுக்கு மேலே ஏதாவது வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணுற மாதிரி இங்கே ஆவிக்குரிய நிலைமையில் கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. எப்படி கள்ளத்தராசு பண்ணலாம், ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி கள்ளத்தராசு கொண்டு வரலாம்? அது ஒரு ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கு. அது ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கு. கரெக்டாக கள்ளத்தராசுன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா,
சத்தியத்தை சத்தியத்தின் படி போகுது, உலகத்தில் கொஞ்சமும்
அது அது கலப்பட கரெக்டாக கள்ளத்தராசுன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தில் குறைக்கிறது, கூட்ட முடியாது இவனால், குறைக்கிறது இடக்கல்ல குறைச்சிருது. இடக்கல்ல கூட்டினா யாருக்கு நஷ்டம்? வியாபாரிக்கு தான் நஷ்டம். என்ன மாதிரி இடக்கல்ல இருக்கிற அளவை போட்டாவே நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிறத சொல்லியாச்சுன்னா என்ன பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் சரி, எதை அவனை போட்டு உருட்டிக்கிட்டு மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்பா பாடு பிரமாணம் தான், நியாய பிரமாணம் தான், நியாயத்தீர்ப்பு
தான்.
கூட்டுவான் அவன் வியாக்கியானத்துல கூட்டுவான், குறைக்கிறது இடக்கல்ல
குறைச்சிருவான்.
தசம்பாகத்தை கூட்டி கொடுக்க சொல்லல.
ஐயா மத்தேயு 5:19 ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொண்டை ஆகியும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்.
ஆமா, கை கொண்டு போதிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், மீறி போதிக்கிறவன் ஒரு ஆள் இருக்கிறான். சரி, இப்போ இங்க கள்ள தராசு அவன் கையில இருக்கிறது, இடக்கல்ல முதல்ல குறைச்சிருது. தேவனுடைய பிரமாணத்தினுடைய அளவுகளை குறைச்சி மனுஷனுக்கு என்ன தேவையா இருக்குது அதை மட்டும் சொல்றது. அப்புறம் எப்ராஹிம் நான் ஐஸ்வர்யமானேன். எப்ராஹிம் இங்க ஒரே ஒரு பேர் மட்டும் தான் போட்டிருக்குது. எப்ராஹிம் ஒரே ஒரு ஆளுடைய அடையாளம் மட்டும்தான் போட்டிருக்கு. இவனுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல மொத்தம் 12 கோத்திரம். எப்ராஹிம்க்கு பின்னால போன கோத்திரங்கள் நிறையா இருக்குது. அப்போ இந்த எப்ராஹிமுடைய பேருடைய அர்த்தம் தெரியணும்னு சொன்னாவே, பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி பைபிள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த எப்ராஹிமுடைய அர்த்தம் புரியும். எப்ராஹிம்னு சொன்னால் அவனுக்கு பின்னால் 10 கோத்திரம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோன் ராஜாவை ராஜாவாக ஏற்படுத்தின பின்பு சாலமோன் ராஜாவுடைய அரசாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் சாலமோனுடைய மகன் வர்றான் அரசாட்சி. அப்போ அரசாட்சிக்கு வரும்போது அவன் ஒரு கடுமையான பிரமாணத்தை வைக்கிறான். அப்போ ஜனங்கள் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரமும் 2 பங்காக பிரியுது. ஒரு பக்கம் 2 கோத்திரமும் இன்னொரு பக்கம் 10 கோத்திரமும் நிற்கிது. அதில் எப்ராஹிமுக்கு பின்னால 10 கோத்திரம், யூதாவுக்கு பின்னால 2 கோத்திரம். அப்போ தேவனுடைய பிரமாணங்களை அப்படியே கை கொள்ளுகிறவர்கள் 2 கோத்திரம். இந்த எப்ராஹிம் கோத்திரம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஜாதிகளிலிருந்து கலப்படமானதை வச்சு எகிப்திலிருந்து கொண்டு வந்த கலப்படம், கானான் தேசத்தில் போய் ஜாதி கூட சேர்ந்து கலப்படம், இப்படி 2 பக்கமும் கலப்படம் பண்ணியிருக்கான். எப்ராஹிமுடைய கலப்படம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கிற கலப்படம். எகிப்திலேருந்து வரும்போதே கலப்படம் பண்ணிட்டு வந்துட்டான். வனாந்தரத்துலேயே கலப்படம் நிறைய நடந்துடுச்சு. திருப்பி கானான் தேசத்துக்கு போனாங்க. கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறமும் அங்கே இருக்கிற கானான் குடிகளோடு கலந்து, அப்படின்னா எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்லேருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கி வரும்போது என்ன பண்ணுறோம்னா, நம்ம நிறைய பேர் திரும்பவும் அந்த பழைய பாவ சந்தோஷங்களுக்கு திருப்பி அதில் இருக்கிற அந்த விட்டு வந்த ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையில் கொஞ்சம் இதில் கலந்து வச்சுக்கிறோம். கோலம் போடுறது, 3 பேர் ஒன்றா போகக்கூடாது, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, போகக்கூடாது, கறிக்குழம்பு செஞ்சால் அதில் ஒரு ஆணியை போட்டு கொண்டு போகிறது. ஆமாம், இப்படி அநேக காரியங்களை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எந்தெந்த ஜாதியிலேருந்து வந்தாங்களோ அந்த ஜாதியினுடைய காரியங்களை கொஞ்சம் மறைமுகமாக வச்சிட்ருக்காங்க. அது எப்போ தெரியும்னா, கல்யாணம், சாவு, வீட்டில் ஏதாவது நல்ல நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சி நடக்கும்போது அது இதுதான முறை, அப்படித்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பார்த்து குசு 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 குசுன்னு மந்திரம் பண்ணி எதையாவது வாங்கி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டால் தெரியாது. இப்படி எகிப்தில் இருக்கிற கொஞ்சம் ஆசரிப்பு முறைகளை காலாந்தரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் காலாந்தாசுகளை போயிட்டாங்க. காலாந்தாசுன்னா எது? இஸ்ரேல் காலாந்தாசுக்குள்ள போன மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவங்க இப்போ பழைய எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்கள்லேருந்து வெளியே வந்து காணான் எப்படி இருக்கும், எது காணான் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு? சோத்ரம் சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு இருக்கிற புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவர்களுக்கு காணான் தாசன் ஒன்று இருக்குது. கிறிஸ்தவ சமுதாயம் தான் காணான் தேசம். இங்க வந்தோன்னா ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க நம்மளை மாதிரிதான் வேற என்னமோ புதுசு புதுசா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ஜனங்க கூட சேர்ந்து பார்த்து இவங்க பின்பற்ற சில வரியில திரும்பவும் புதுசா வந்த கிறிஸ்தவங்க பழகிக்கிறாங்க. அப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள இருக்கிற சில ஒழுங்கு நடவடிக்கைகளை பார்த்து அவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக பழகிக்கிறாங்க. அப்போது ஒரு ஜாதியிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறும் பொழுது அவர்கள்கிட்ட ரெண்டு விதமான கலப்படங்கள் இருக்கிறது. ஒன்று எகிப்தினுடைய கலப்படம், இன்னொன்று கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற கலப்படம். இது ரெண்டையும் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னை யாரும் அசைக்க முடியாது. இப்படி வந்தால் இப்படி, இப்படி வந்தால் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பலமாக இருக்காங்க. அப்போ இது வந்து எப்ராயிம். அப்போது எப்ராயிம் நான் பொருளை சம்பாதித்தேன் அப்படின்னா பொருளை என்னன்னு கேட்டிங்கன்னா வசனத்தில் வியாக்கியானம் இங்கே குறைச்சி அங்கே குறைஞ்சி ஏன்னா கள்ளத்தராசு ஆச்சா, எதில் கூட்டி குறைச்சா எது வந்து ஜனங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி பைபிளில் இருக்கிற பொருள் இதை சம்பாதிச்சா இது வெளியில் பிரசங்கம் பண்ணும்போது அதில் வருமானம் வரும். பைபிள் இருக்கிறத அப்படியே சொல்லியாச்சுன்னா யாருக்கும் கேட்குறக்கு மனசு இருக்காது, ஏன்னா அது புளிக்காத மாவு. புளிச்ச மாவு சொல்லியாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படி பைபிளில் இருக்கிற பொருளை வந்து கூட்டி குறைச்சி சம்பாரித்து அந்த காரியங்களை வச்சு வெளியில் பிரசங்கம் பண்ணி அதில் வந்து ஆதாயத்தை தேடுறது. அப்படின்னா நான் வந்து செஞ்ச ஊழியத்தில் பேசின வியாக்கியானத்தில் எந்த தப்புமே கிடையாது, பைபிளில் இருக்கிற வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் என்கிட்ட எந்த குறையுமே இல்லை. என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்த்தா நீ குறைச்சிருக்கிற. ஆனால் இவன் சொல்கிறான் எங்கிட்ட எந்த குறையும் குறையாது, நான் பைபிள் படி தான் செஞ்சுருக்கிறேன், வேத பிரமாணத்தின் படி தான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அந்த பிரமாணத்தை வாசித்து பார்த்தா தெரியும் இவன் எப்படி பண்ணியிருக்கான்ட்டு. யாராவது பைபிளை வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? கிடையாது. அதனால் என்ன பண்ணுறான், பைபிள் இருக்கிற வசனத்தை போட்டு கூட்டி குறைச்சி சொன்னதுனால அந்த தராசு எப்படி இருக்குது, கல் எப்படி இருக்குதுன்னு யாருமே செக் பண்ணுறதில்ல, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு போய் பிரசங்கம் கேட்டு வந்துடுறாங்களே ஒழிய எந்த வசனம் அவர் சொன்னார், அந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்குது, அந்த பிரமாணத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத வசனத்தை கேட்குறவங்க யாருமே வீட்டில் போய் வாசிக்கிறதில்ல. அதனால் இவங்க அளந்தே பார்க்க மாட்டாங்க, பிரசங்கம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குதா, ஓ நல்லா இருக்குது, அதனால் எதையவன் அள்ளி போட்டுருவான். அந்த அளந்து பார்க்காதவங்க பரிசோதிக்காதவங்கிறத தெரிஞ்சதுனால கலப்படம் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட தான் அதிகமான கலப்படம் நடக்கும். ஏமாத்துறது பார்த்தீங்கன்னா புறஜாதிகிட்ட வந்து தெரியாத ஜனங்களை அதிகமாக ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா அவருன்னு பார்க்க மாட்டாரப்பா, என்னி கொடு கரெக்டாக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்ககிட்ட தான் அதிகமாக ஏமாற்றுவாங்க. அப்படி இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கூட்டியும் குறைச்சி சொல்கிறதுனால அவர்களுக்கு அதிகமான வருமானம் வந்திருக்குது. ஆனால் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடிச்சு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது இல்லை யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனை சொல்றது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்ராயிம் அப்படின்னா பத்து கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்லது தேவனுடைய வசனத்தோடு ஜாதிகளுடைய முறைகளை கலப்படம் செய்தவர்களுக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை. அப்போ தேவனுடைய பிரமாணத்தில் கலப்படமே இல்லை அப்படின்னா அவங்கிட்ட அந்த பிரமாண அளவு கரெக்டாக இருக்கும். இந்த பிரமாணத்தினுடைய அளவை குறைச்சி அந்த குறைச்சதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவை இப்போது ஒரு நூறு ஒரு கிலோ இருக்குது, அதில் 100 கிராம் குறைச்சிட்டான். அந்த 100 கிராம் குறைச்சதுக்கு என்ன சேர்த்தலாம் அப்படின்னு பார்த்து அதில் ஜாதிகளுடைய பிரமாணங்களை ஆசரிப்பு முறையில் அல்லது கலப்படத்தை அதுக்குன்னு சேர்த்து விட்டான். உனக்கான வெயிட்டு தானே, கரெக்டாக ஒரு கிலோ இருக்குது பாரு. இல்லை அது அதை எடுத்துட்டு சேர்த்துறதுல ரொம்ப கில்லாடி, அதான் கள்ளத்தராசு கையில் இருக்குதா, எடுத்துட்டு சேர்த்துற வேலை தான் நல்லா பண்ணுவார். இவர் பிரமாணத்தை குறைச்சாதான் இவனுக்கு வந்து வருமானமே வரும். பைபிள் இருக்கிற பிரமாணத்தை அப்படியே எடுத்து சொல்லியாச்சுன்னா ஒரு ஆதாயம் கிடைக்காது. எப்பா பாரு பாஸ்டருக்கு நியாய தீர்ப்பு தான், வாதம் வரும்னு சொல்லுவார், நோய் வரும்னு சொல்லுவார், ஆசீர்வாதம் வராதுன்னு சொல்லுவார், பேச்சு தடுமாறுன்னு சொல்லுவார், வேலை தடுமாறுன்னு சொல்லுவார், சமாதானம் இருக்காதுன்னு சொல்லுவார், சண்டையாக இருக்குன்னு சொல்லுவார். பைபிளில் இருக்கிறது அப்படித்தான். நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படி இல்லைன்னா நீ போகிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நேரிடும் எப்பா பாரு பிரச்சனை தான் நடந்துக்கிட்டே இருக்கும், மனசில் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டானா அப்படி பண்ணிட்டானா, அவளை அந்த வார்த்தை கேட்காம விடக்கூடாது. அவ்வளவுதான், பட்டம் மகளிலே குருடன் தடவி திருக்கிறது போல தெரிந்து கொண்டு இருப்பாள். அப்படின்னா ஒரு வேலையை 10 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலையா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். அப்போ தேவனுடைய பிரமாணத்தை அப்படியே சொல்லியாச்சுன்னா வருமானம் கிடைக்கிறது ரொம்ப சொற்பந்தான், ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனை எப்படியும் போஷிப்பார். ஆனால் ஜனங்கிட்டருந்து வர்றதுதான் இப்போ பார்க்குறான் மனுஷன், வியாபாரம் எப்படி லாபம் அதிகம் வருது அப்படின்னு தான் பார்க்குறான். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் வேறு வகையிலிருந்து போஷிக்கிறாரு அப்படின்னு அதை நினைக்கிறது இல்லை ஊழியக்காரன். இன்றைக்கி போட்ட வியாபாரத்தில் இவ்வளவு காசு இன்றைக்கி வந்து ஆகணும் அப்படிங்கிற கணக்கு தான் அவனுக்கு. அப்போ ஊழியத்தில் வர்றவங்க எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கிட்ட கொஞ்சம் வருமானம் வந்தால் கூட வேறு பகுதியிலிருந்து ஆண்டவர் நிறைய வருமானத்தை கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் போஷிக்கிற ஆச்சரியம். அப்போ இந்த ஜனங்களை மட்டும் நம்பி இருந்து இந்த கள்ளத்தராசனால தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறவனுக்கு ஆண்டவர் பார்ப்பாரு, சரி உங்கள்கிட்ட தான் கள்ளத்தராசு இருக்குது வச்சு சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவார். அவன் படாத பாடுபட்டு இல்லாத பொய்ய சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கிட்ட மட்டும்தான் காசு சம்பாதிக்க முடியும், வெளியில் எங்கிருந்து வராது. ஆனால் ரொம்ப கடுமையாக உண்மையாக தேவனுடைய பிரமாணத்துக்குன்னு சொல்லி நிலைத்திருக்கிறவங்க அப்படியே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஜனங்கள் கேட்கிற ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேறொரு பக்கம் இருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆனால் அந்த விசுவாசம் உங்களுடைய காரணக்கு கிடையாது. இன்னைக்கு 100 ரூபா போட்டாச்சுன்னா இன்னைக்கு நம்மளுக்கு 1000 ரூபா வருமானம் வந்து ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து செய்யறதுக்கு மனசில்லை. அப்படியாக இன்றைக்கு எப்ராயிம் கோத்திரம் அல்லது எப்ராயிமுக்கு பின்னால் இருக்கிற 10 கோத்திரம் இன்றைக்கு கலப்படத்தினால் நிறைந்திருக்கிறது. மத்தேயு 25:30
என்னன்னு
கேட்டீங்கன்னா, வார்த்தை நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும். தர்த்தன் இப்படி 4 காரியம் சொல்றாரு. இதுல முதல்ல நிர்பாகியம் உள்ளவன் பரிதபிக்கப்பட்டவன். நிர்பாகியம் உள்ளவன் யாரை நம்ம சொல்லலாம்? சொல்லுங்க பாப்பா, யார நிர்பாகியம் உள்ளவங்கன்னு சொல்லி சொல்லலாம்? அப்போ பரிதபிக்கப்பட்ட முதல்ல நிர்பாகியங்கிற ஒரு நிலைமை வரும், அதுக்கப்புறம் வந்து உடனே பரிதவிப்பும் தொடங்கும். அதான் நிர்பாகியவான்ங்கிறத கரெக்டா யார சொல்லலாம்? அப்புறம் பரிதபிக்கப்பட்டவன், ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம்
வித்தியாசம்தான்.
இல்லை நம்ம பார்த்து இஸ்லாமில் சொல்லுவான், சார் லக் இல்லாதவன்ப்பா, பாக்கியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லாதவன் ஏழை, நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும். கரெக்டு, நிர்பாகியம் இல்லைன்னா எட்டி பிடிக்கிறதுக்கு போயிருப்பான், கிடைக்காம போச்சு. ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு அந்த வாசப்படியில் காலை வச்சுருப்பான், உடனே செக்யூரிட்டி வந்து பிடிச்சி செக் பண்ணி உள்ளே போடுறான். நிர்பாகியம் உள்ளவன் எல்லாம் ஆசீர்வாதம் கிடச்சிது, கடைசி நேரத்தில் மாட்டிட்டான். பரிதவிக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன, எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கொண்டு வந்து சேர்த்தேன், கடைசி நேரத்தில் எனக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆமாம், நிர்பாக்கியம் உள்ளவங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிர்பாக்கியம் உள்ளவன் இவன் இதுக்கு தகுதி இல்லை. அது வரைக்கும் வந்துட்டு கடைசியில் அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் நிர்பாக்கியம் உள்ளவன், அதுக்கு தகுதி இல்லாத ஆள். பரிதவிக்கப்பட்டவன்னா இவனுடைய உள்ளத்துலேயே தெரியும், சார் எவ்வளோ தூரம் வந்துட்டு ஏழை போச்சு. அப்போ இவனுக்கு பரிதவிக்கப்பட்டவன் சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே அவனுக்கு தெரியும் பரிதவிப்பு என்னான்னு. நிர்பாக்கியம்ங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தார், கடைசி நேரத்தில் கை கெட்டது வாய் கெட்டாமல் போச்சு. யாருன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ வாசம் பார்த்தீங்களா, இல்லை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க இப்போ கரெக்டாக இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க, பரிதவிக்கப்பட்டவன் நிர்பாக்கியவான் யாருன்னா இவன் தான். இதுக்கு இந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தப்படுத்தி அது எப்படி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரயோஜனமற்ற
ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள்,
அந்த பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் கையில் கள்ளத்தராசு இருக்குது. கள்ளத்தராசு இருக்கிறதுனால என்ன நடக்குது? ஆமாம், போய் முடிவதில் இல்லை, இருள தள்ளப்படுறான். இங்கே நிர்வாகியம் உள்ளவன் பரிதவிக்கப்பட்டவனுங்கிற நிலைமை அவனுக்கு எப்படி வருது? பாருங்க எவ்வளவோ நாளாக வாசிச்சிருக்கோம் அந்த வசனம், எத்தனையோ நாள் படிச்சிருக்கிறேன், அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் நிர்பாகியம் உள்ளவனா பரிதவிக்கப்பட்டவங்களா அப்படிங்கிறத இந்த வசனம் நம்மளை ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கி நியாயந்திருக்கும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எடுத்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க பணக்காரங்களை பார்த்து, சார் ஆண்டவர் பாரு நிறையா நிறையா கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு. ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க, ஏழைகளை பார்த்து சொல்லுவாங்க, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்துட்டீங்க, அதனால் அது உங்கள்கிட்ட இருக்கிறதையும் ஆண்டவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு மற்றவங்களை வந்து தாக்கி பேசுவாங்க. ஆனால் அதுக்காக இந்த வசனம் சொல்லலை. உள்ளவன் எவனோ, எது உள்ளவன் எவனோ? ஆ, நல்ல செயல் அவன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நல்ல செயல் உள்ளவன் எவனோங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆ, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் கனி உண்டாகிறதுக்கு முன்னால் நிறைய காரியங்கள்
இருக்குது.
ஆஹா, கற்றுட்ருக்கிறது வேறு, கற்றுட்ருக்குதுன்னு நான் இன்றைக்கி நிறையா வந்து வசனம் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளவன் எவனோன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதுங்கிறதா முக்கியம், எவ்வளவு இருக்குதுன்னு முக்கியம் இல்லை, எந்த இடத்துல இருக்குது? வாய்க்கு பக்கமா இருக்குதா, இது இது பக்கமா இருக்குதா? பாருங்க இப்பதான் தெரிஞ்சு போச்சு பிரச்சனை என்னன்னு, இப்பதான் தெரிஞ்சு. தேவனுடைய வார்த்தை என்னமோ எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்குது, எங்க இருக்குது? வாய்க்கு பக்கமா இருக்குதா, இதயத்துக்கு பக்கமா இருக்குதா? ஆமா, நிறைய பேருக்கு வாய்க்கு பக்கமா இருக்கிறவனுக்கு இருதயத்துக்கு தூரமா இருக்கும். இருதயத்துக்கு பக்கமா இருக்கிறவங்களுக்கு வாய்க்கு தூரமா இருக்காது, வாய்க்கு அவங்களுக்கு பக்கமா இருக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப இருதயத்துக்கு பக்கமா இருக்கிறதுனாலதான் நான் வாய்க்கு சமீபமா இருந்து பேசுறேன். ஆனா வாய்க்கு மட்டும் சமீபமா இருக்கிறவன பரிசோதித்து பார்த்தா அங்க இருதயத்துக்கு பக்கமா இருக்காது, அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேள்வி கேட்டால் தெரியும், அவன் மாட்டிவான். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு பக்கமாக இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். அப்போ ஆசீர்வாதம் சொன்னால் நிறைய காரு பங்களா அதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆசீர்வாதம்?
சமாதானம்.
இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் கொடுக்குற தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டனையை தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன ஆசீர்வாதம்னு. தள்ளப்படுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமைங்கிறது கேட்டா எதுவுமே பேச தெரியாது, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தடுமாறுவான், பேச்சுல தடுமாறினான அவனுக்கு கண்ணு தரிசனம் இல்லாம போச்சு. புறம்பான இருளிலே அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷன் கூட தெரிய வேண்டிய காரியங்களை தெரியாம ரொம்ப புறம்போக்கில் போய் இருக்கிறான். ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண சொன்னா தெரியும், அப்படியே சும்மா டப்பால் டப்பால் டப்பால்னு வண்டி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிற வண்டி எப்படி தட்டா தட்டா தட்டான்னு போய் அடிச்சு நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு ஒரு வசனத்தை சொல்ல சொன்னான். இதேவனுடைய வசனத்தை வாசிக்க சொன்னா அப்படியே பட்ட 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 பட்டான்னு இடி இடிக்கிற மாதிரி இருக்கும், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்ட்டு. அப்போ புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொன்னா அறியாமை, சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற அறிவு கூட இருக்காரு. அப்போ உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அறிவு, செயல் திறமை, பேச்சு திறமை எல்லாத்துலேயும் வளர்ந்து 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 வருவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு பக்கமாக இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு சகல ஆசீர்வாதமும் கொடுக்கப்படும். அப்படி இல்லாத இடத்துலேருந்து எது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கானா அதெல்லாம் கலப்படம், அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துருவார். இந்த கலப்படம் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு சொல்லி இருக்க முடியாது. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வச்சுட்டு இருந்ததுனால ஆண்டவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணாரோ அதே மாதிரி இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாரு. இருக்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக கொடுப்பார், இல்லையா அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுங்க அவ்வளோதான், மக்கா பண்ணிடு. அவன் உளறிட்டு இருக்கிறான், தேவனுடைய வார்த்தையாக உளறிட்டு இருக்கிறான், இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசிகிட்டு இருக்கிறான், இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் தப்பு தப்பாக பேசுனானா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கேட்கறதுக்கே பிடிக்காது அவங்களுக்கு, என்னமோ பேசுறாரு. கல்லால் அடிப்பாங்கிறது கேரளாவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தையால் அடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு. தமிழ்நாட்டில் கல்லால் அடிப்பாங்கன்னு சொன்னால் எதிர்க்கிறதுன்னு அர்த்தம். கேரளாவில் கல்லால் அடிக்கிறதுன்னு சொன்னால் பொதுமக்கள்கிட்டருந்து எதிர்ப்பு நீ நிறையா வரும் உனக்கு. அப்படின்னா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேசும்போது ஜனங்க சந்தோஷமாக கேட்பாங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று வியாபாரத்துக்குன்னு சர்ச்சு கட்டணும், இடம் வாங்கணும், இந்த கிராம ஊழியத்துக்கு போகணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு இல்லாத பட்ஜெட்டெல்லாம் போட்டு டொனேஷன் புக்கை அடித்து அதை வச்சே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே எப்படியா நீ சுற்றி தெரியும்னு ஆர்டர் விட்டுருவார். அப்போ அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ஜனங்க எப்பா இன்றைக்கி அஞ்சாம் தேதி ஆச்சு வீட்டுக்கு பாஸ்ட் வந்துடுவார், அவ்வளோதான் இன்றைக்கி டொனேஷன் புக் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்னு சொல்லி தடு மாறுவாங்க. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை பின்பற்றினது எதுக்கு, இந்த மாதிரி ஜனங்கள் வந்து இப்படி வந்து மோசமான காரியங்களை செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் இன்றைக்கி வேதனைப்பட்டுருக்காங்க ஊழியக்காரங்களை பார்த்து. அப்போது தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்துக்கு பக்கமாக இருந்தால் அதிகமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி இல்லைன்னா அவனுக்கு என்ன மைண்டில் சரக்கு இருக்குது, இருதயத்தில் என்ன வச்சுட்டு இருக்கிறானோ அதை முழுவதும் எடுத்துகிட்டு அவனை பைத்தியக்காரனை மாற்றி விட்டுறாரு. இவன் தான் கைக்கு எட்டுனது வாய் கெட்டாமல் சா நல்லாலாம் பால் போஸ்டர்லாம் அடித்து ரேடியோவையெல்லாம் பேசி நல்ல பிரபலமாக வந்தான், கடைசி நேரத்தில் வலிக்கு வந்துட்டான். இவனுக்கு தான் தெரியும் அந்த பரிதவிப்பு என்னான்னு. அப்போ நிர்பாகியம் உள்ளவன் பரிதபிக்கப்பட்டவன். அதுக்கு அடுத்தது என்ன? வெளிப்படுத்தல் 3:17 வாசிப்போம். ஆ போதும். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா தரித்திரம். இங்கே ஆவிக்குரிய நிலைமையில் தரித்திரம் இருக்குது, ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், நீதிமொழிகள் 13:18 இங்க புத்திமதியில தள்ளி விட்டு தரத்திர வாய்ப்பு வச்சு சரக்கு இல்லை, இங்க பேசுறதுக்கு சரக்கு இல்லை, காப்பி அடிக்க வேண்டியதா இருக்குது. அந்த மாச பத்திரிகையை வார பத்திரிகையை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்து எடுத்து அவன் என்ன மாதிரி கள்ளத்தராசில் அளந்து போட்டு வச்சுருக்கானா தெரியாது, அதை எடுத்து இங்கே திருப்பி பிரசங்கம் பண்ணுறது. இங்கே பிரசங்கம் பண்ண இந்த ஜனங்க என்ன, இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாரும் விஞ்ஞானத்தில் அறிவு வளர்ச்சியில் எல்லாம் நிறையா வளர்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் இப்படி கலப்படம் பண்ணி மசாலாவை போட்டு ஃபாஸ்ட் பிரியாணியாக போட்டான். ஆ, அவ்வளோதான், என்ன ஃபாஸ்ட்டு பேசுகிறாரு, எனக்கே நல்லா பேச தெரிய மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இவர் ஃபாஸ்ட் பேசுகிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னை விட்டால் நான் நல்லா பேசிடுவேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய சபையில் ஜனங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மனசளவில். ஆ பாருங்க, ஆனால் பொறுமையாக இருந்தால் ஒரு நாள் ஆண்டு பொறுமையாக இருந்தால் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு உண்டான ஞானத்தையும் தருப்பேன். நானும் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி தான் நினச்சேன், என்ன கதை விடுறாங்க, பைபிளில் ஒன்று இருக்குது உதாரணம், இங்கே போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, லண்டன் போகிறாங்க, கடைசியில் எங்கேயோ சுற்றி கடைசியில் கூடுவாஞ்சேரி வந்திருக்காங்க, இங்கே ஒன்றும் கூடியும் வரமாட்டேங்குது. நீதிமொழிகள் 24:30-34 நீதிமொழிகள் 24:30-34 வரை வறுமையை பத்தி பார்க்கும்போது நாம எல்லாம் நினைச்சுக்கோம், அப்பா அவன் ரோட்டில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, அவங்கள பத்தி இங்க சொல்லல. இங்க சோம்பேறியின் வயலை மதியனுடைய திராட்சை தோட்டையும் கடந்து போனேன். எந்த சோம்பேறி சொல்லுங்க பாப்போம், சோம்பேறிக்கு வயல் இருக்குதாமா, பாருங்க சோம்பேறிக்கு எதுக்கு வயல், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு சோம்பேறிக்கு வயல் இருக்குதுங்கிறாரு. மதியனுக்கு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம், இன்னைக்கு வயலும் திராட்சை தோட்டம் வச்சிருக்கவங்களாம் பெரிய பணக்காரனுகா, ஆனால் இங்கே பைபிளில் சொல்லியிருக்குது சோம்பேறிக்கு வயல் இருக்குது, மதியனுக்கு திராட்சை தோட்டம் இருக்குது. அப்போ இதை வாசிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஏதோ ஞானார்த்தமாக ஆண்டவர் சொல்றாரு. இந்த சோம்பேறியுடைய வயல் எது, எந்த வயல், ஊழியக்காரன் பொழுதன்னைக்கு படி தூங்கிட்டே இருப்பான். ஊழியக்காரங்க நாலஞ்சு சர்ச்சை சாபிச்சுட்டாங்கன்னா எப்பா சோத்திரம், 4 ஏக்கர் வயல் வாங்கியாச்சு, எப்படியோ வருமானம் வந்துடும், நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது. அப்புறம் இந்த சர்ச்சு விசிட்டிங் போகணும், அந்த சர்ச்சு விசிட்டிங் போகணும், அப்படியே மாற்றி 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 சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சோம்பேறியுடைய வயலை பார்த்தாச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முள்ளாக இருக்குது, முக்காடாக இருக்கிறது. முக்காடுன்னு என்ன என்ன அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு, முட்காடுன்னு சொன்னால் பாருங்க பைபிள் இவ்வளவெல்லாம் சிந்திச்சாதான் அந்த சோம்பேறியுடைய வயல் நல்லா விளையும், இல்லாட்டினா முள்ளா இருக்கும். முள்ளா இருக்குன்னா என்ன அர்த்தம் கரெக்டாக சொல்லுங்க பாப்போம், காலே வைக்க முடியாது அப்படின்னா அங்கே வந்து அவ்வளவு அக்கிரமம் பெருகிருக்குது, அந்த பக்கமே போக முடியாது, போனால் நம்மளை பார்க்குறவங்க யாராவது, அதனால தான் அங்கே காலே வைக்க முடியாது, அவ்வளவு முள், முள்ளுன்னா நம்மளை தாக்கக்கூடிய காரியங்கள், அவ்வளவு பாவம், அப்படின்னா முள்ளுன்னு சொன்னால் முள்ளுக்கு நெரிஞ்சலுக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நெரிஞ்சலும் முள்ளும் நெரிஞ்சலும் முளைக்குன்னு சொல்லியிருக்கு. நெரிஞ்சல்னா ரெண்டு பக்கம் இருக்குது, அந்த முள் அந்த பக்கம் குத்தும் இந்த பக்கம் குத்தும், நாலு பக்கம் இருக்குது. அப்படின்னா ஜென்ம பாவம் கர்ம பாவம், இவன் செஞ்ச பாவம் ஒன்று, பரம்பரையாக வர்ற பாவம் ஒன்று. இந்த சோம்பேறியுடைய வயல் எல்லாம் முள்ளாக கிடக்குது. ஊழியத்தில் அவ்வளோ அக்கிரமம் பண்ணி நிறைய பேர் உள்ளே இருக்கிறான், வயல் வச்சுருந்தவங்க நிறைய பேர் உள்ளே இருக்கிறான். அப்போ இதை பார்த்து நாம் சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. சார் இப்படி ஊழியம் செஞ்சாங்க, அப்படி ஊழியம் செஞ்சாங்க, கடைசியில் இப்படி ஆகிட்டாங்க. அப்போ மதியனுடைய திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன். இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள நம்ம பார்த்தோன்னீங்களே நம்ம வந்து பாடம் படிச்சுக்கலாம். நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்க தேவனுடைய கற்பனைகளை மீறி கள்ளத்தராசை வச்சு எப்படியாவது ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடிட்டு இருக்கிற ஊழியக்காரங்களை நாம் பார்த்தோன்னு வைங்கள, ஆண்டவருடைய பிரமாணம் என்னங்கிறத நம்ம நல்லா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கற்சுவர் இடிந்து கிடந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடி இருக்குது. அப்படின்னா உள்ளா காடா இருக்குது, எல்லாம் ஒன்றுமே காணாம், ஆனால் வயல் இருக்குது. வயலில் வந்து எல்லாம் முள்ளாக கிடக்குது, காடாக முளைச்சிருக்குது. அப்புறம் கற்சுவடி இடிஞ்சிருக்குது. எப்படி கற்சுவரை இடிக்கிறது?
பாதுகாப்பு இல்லாமல்.
ஆ, பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ கற்சுவர்னா என்ன? அஸ்திவாரம் இல்லை, கற்சுவர்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இங்கே கற்சுவர் இடித்து கிடக்கிறது. இல்லை, அது இல்லை, அஸ்திபாரம் சரியில்லாம தான் கல்ச்சுவர் இடிஞ்சிருக்குது. அப்போ இங்கே கல்ச்சுவர் தான் முக்கியம். இடிஞ்சது கரெக்டு. கல்லுங்கிறது என்ன? கல்லுங்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆனால் எந்த ஒரு வயலுக்கு ஆபத்து வராமல் மிருகமோ அல்லது வேறு ஏதோ வந்து தாக்காமல் இருக்கிறபடி தான் அந்த வந்து கற்சுவரை அமைக்கிறது. அப்போ கல்லுனால் ஆன சுவரை வந்து திராட்சை தோட்டத்துக்கெல்லாம் கட்டியிருப்பாங்க. நீங்கள் திராட்சை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். மண் சுவர் வச்சா என்ன தெரியுங்களா, அது கொஞ்ச நாள் இடித்து போயிடும். திராட்சை தோட்டத்தினுடைய வயசு எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, திராட்சை தோட்டம் வந்து எவ்வளவு நாளைக்கு அந்த பயிர் விளையும்? ஆமாம், குறைஞ்சது 50 வருஷத்துக்கு மேலே நிற்கும். நெல் அது இதெல்லாம் வச்சா 1 வருஷம், 1.5 வருஷம், தென்னை மரமெல்லாம் வச்சா 5 வருஷம், 10 வருஷம், 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும். ஆனால் திராட்சை செடி வச்சேன்னீங்களே குறைஞ்சது ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு கல்ச்சோர் வச்சு கட்டி விட்ருவாங்க, எந்த மலைக்கு வெயிலுக்கும் அசையாது அது. அப்போ கற்சுவர் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணம் அங்கே இடிஞ்சு கிடக்குது. ஏன்னா தேவனுடைய பிரமாணங்கிறது நித்திய காலமாக இருக்க வேண்டிய பிரமாணங்களை கலப்படம் பண்ணி கட்டினதுனால வெயிலுக்கு மலைக்கு இடிஞ்சு போச்சு. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னைக்கு புத்தி ஊழியத்தில் படிக்கணும்னா பைபிளை படித்தா வேண்டாம், படிக்க வேண்டாம். ஆ, பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். அதை பார்த்துட்டு பைபிளை படிக்கணும், அப்போ சீக்கிரம் ஊழியக்காரன் ஆகிடலாம். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு பைபிளையும் படித்தேன்னு வைங்களேன், சீக்கிரம் வந்து நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வசனம் தான் சொல்லுது. சாலமன் ஞானி சொல்கிறான், ஞானம் வீதியிலே நின்று கூப்பிடுகிறது. ரோட்டில் மூணு ரோடு சேர்ற இடத்துல நின்றுட்டு இருந்தேன் நீங்களே கொஞ்சம் நேரம். ஆமாம், ரைட்டில் போகிறவன் லெஃப்டில் வருவான், இவன் வந்து அவனை நீ ஏண்டா இந்த சைடு வந்தேன்னு அவனை போட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். அப்படி நாலு பேர் வந்து சொல்லுவான், இவன் மேலே தான் தப்பு, இவன் மேலே தான் தப்புன்ட்டு. இங்கே ஒருத்த மூளையில் உட்காந்துருக்கிறப்பா, சரி அடிக்கிட்டு பார்க்கட்டும், கூத்து நடக்கிட்டு பார்ப்போம், யார் செஞ்சது ரைட்டு. நான் பார்த்தேன் இவன் வந்தது தான் கரெக்டு, இவனுக்கு எல்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டு இப்படி பண்ணுறாங்க. அப்போ நியாயம் என்னன்னு தெரியணும்னு சொன்னால், ஞானம் வளரணும்னு சொன்னால், நாலு ரோடு சந்திக்கிற இடத்துல ஒரு மூளையில் சேரை போட்டு உக்காந்துட்டா போதும், உக்காந்துட்டே படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் அவனிலே வந்து எல்லா வாக்குமூலத்தை சொல்லிட்டு சண்டை போட்டு நிரூபிச்சுட்டு போயிடுவானுங்க. ஆனால் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு. ஞானம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய போய் கஷ்டப்பட்டு அங்கே போய் இங்கே போய் அமெரிக்கா லண்டன் எல்லாம் போய் பைபிள் ஸ்கூலு அது இதெல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் செய்யலை. இந்த மதியனுடைய திராட்சை தோட்டத்தை பாரு, சோம்பேறனுடைய வயலை பாரு, நீ புத்தி படிச்சுக்குவேங்கிற ஆண்டவர் சொல்கிறாரு. இதை பார்த்து புத்தி படிச்சேன்னீங்களா, நம்ம திராட்சை தோட்டம் வச்சோம்னா நம்ம வயலை வச்சோம்னா எப்படி எப்படி வைக்கணும், ஆமாம் பக்காவாக இருக்கும். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், ஆ ஆசீர்வாதம் ஆண்டவர் அனுப்புனாருவீங்களே, இந்த வறுமை என்ன தெரியுமா சொல்லும், நீ எந்த காரணத்தை கொண்டு உள்ள வரக்கூடாது, காரணம் என்னை மாத்திக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அதனால வந்த ஆசீர்வாதமெல்லாம் வேற பக்கம் போயிட்டே இருக்கும். வறுமைங்கிறது நல்ல ஆயுதம் தரித்தவனை போல உட்காந்துருக்காங்க வறுமை. ஏன்னா அறிவு அடைஞ்சா தானே நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அந்த அறிவுலேயே ரொம்ப வளராமல் அப்படியே அறியாமைக்குள்ளேயே இருந்தோம்னா எப்போ உனக்கு பைக் ஓட தெரியுமா, தெரியாதுங்க. அப்போ அந்த பைக் ஆண்டவர் வேற ஒரு ஆள் கொடுத்துருவார். பைக் ஓட தெரியும், எனக்கு தெரியுங்க கொடுங்க அப்படின்ட்டு இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போது தேவனுடைய காரியங்கள் யாருக்கு தெரிகிறதோ, அறிவில் வளர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அதை தெரியாமல் தூங்கிட்டே இருக்கிறவனுக்கு சரி இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தூங்கு, தூங்குறத தூங்குற நல்லா தூங்கு, சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாப்பாடு குடித்து தூங்க வச்சு நல்ல வயிறு பெருசாயிரும். அப்புறம் ஒரு நாளைக்கு பேச சொன்னால் பேச்சு தடுமாறும், மூச்சு வாங்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளை பாருங்கள், ரொம்ப பெரிய பெரிய விஐபி கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சர்ஸை பாருங்கள், ரெவரண்டை பாருங்கள், எல்லாத்துக்கும் தொந்தி முன்னால் நிற்கும். தொந்தி முன்னால் இருந்தால் போச்சு, அவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நல்லா தூங்குறாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவங்களுக்கு எனக்கு பாத்துக்கப்பா தந்தி இருக்கான்னு இல்லையான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் இருக்கிற தந்தி தான், சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நடக்கவே முடியாது, சிலவங்களுக்கு நடக்கவே முடியாது எப்பா அப்படின்ட்டு கிடப்பாங்க. சில ஆளுகளை பார்த்தீங்கன்னு வைங்களேன் எப்பா எப்படி இருக்காங்க பாரு, அறிவுல தரித்திரமா இருக்குங்கறது தெரியாம இவன் என்ன சொல்றான்னா எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி ஆளுக்கிற நிலைமையில தரித்திரமா இருக்கிறவன் என்ன சொல்றானா, எனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா குருடன், குருடனாக இருக்கிறத இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அவன் குருடங்கிறது அவன் ஒத்துக்க மாட்டான், கொஞ்சம் பார்வை தெரியும். சில கண்ணு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்வை தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆளுக்கில், கொஞ்சம் பார்வை தெரியுற ஆளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நடப்பாங்க. அவங்க வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எல்லாத்த விட வேகமாக ஓட்டுவாங்க. கொஞ்சம் பார்வை தெரிஞ்சுன்னா எனக்கு எல்லாம் நல்லா சுத்தமாக தெரியுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சாதாரண கண்ணு தெரிகிறவங்கள விட கொஞ்சம் பார்வை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க, எனக்கு நல்லா எல்லாமே தெரியுது அப்படிமா. ஆனால் அவங்கள பரிசோதித்தாலும் தெரியும் மற்றவங்களுக்கு இருக்கிற விட பார்வை ரொம்ப குறைவுன்னு தெரியும். அப்படி குருடனுங்கிறது அறியாமல் இவன் என்ன சொல்கிறானா, ஏசையா 42:18-19, ஏசையா 42:18-19. இப்போ பாருங்க, முதல்ல என்ன நம்ம பார்த்தா மதியீன சோம்பேறி எல்லாத்தையும் வந்து ஊழியக்காரனை தான் சொல்கிறார். ஏன்னா இங்கே லீடர் சரியாக இருந்தால் தான் ஜனங்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கூட யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஊழியக்காரன்
தான்.
ஆமாம், இதெல்லாம் படிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கண்ணா கல்யாணம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவங்க. அதை இங்கிலீஷில் பார்த்தா நல்லா தெளிவாக பார்க்கலாம். அப்போ இங்கே குருடரே கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதவங்களே கேளுங்கள், நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? செவிடன். இவ செவிடன் இருக்குது, குருடு தன்மையும் இருக்குது. செவிடன் சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதனால இங்கே கண்ணு குருடாக போச்சு. சாதாரணமாக சொல்லுவாங்க கண்ணு தான் தெரியலன்னு சொன்னது, காது செவிடா போச்சா?
ஆ,
இஎன்டி பிரச்சனை. ஆனால் ஸ்டமக் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, தலை தான் கொஞ்சம் கெட்டு போச்சு. தூக்கம், சாப்பாடு, ஜீரணம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் தலையை தான் பிரச்சனை இருக்குது. அப்போ கர்த்தருடைய தாசன், ஊழியக்காரன், நாங்கள் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை காதில் கேட்கலைன்னா, அவன் செவிடனாக இருந்தானா அவன் கண்டிப்பாக குருடனாக தான் இருப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் எல்லாருமே குருடனாக தான் இருக்கணும். அப்போ இப்படிங்கிறது தெரியாமல் என்ன சொல்கிறான், நான் நல்லா பார்க்குறேன், எனக்கு எல்லாம் தெரியுது, தேவனுடைய தரிசனம் எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருடனுக்கு அப்புறம் என்ன, இல்லை அது முடிஞ்சது, வெளிப்படுத்தல் 3:17 குருடனுக்கு அப்புறம் என்னன்னு
கேட்டிங்கன்னா,
ஆ, நிர்வாணி. ஓசியா 2:8-10. ஓசியா 2:8. ஆ, இல்லை 2:8-9:10.
தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருகப்பட்டவர் என்றும் அவள் அறியாமல் போனார். அவைகளை அவர்கள் பாகாருடையதாக்கினார்கள். அதனால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவருடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். இப்போதும் அவருடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவருடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி
விடுவிப்பதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எப்ராயும் எப்படி ஜாதி கூட கலந்திருக்கான், கானான் தேசத்து ஜாதி கூட சேர்ந்து கலப்பணமாகி தேவனுடைய வார்த்தையை பழகின மாதிரி இங்கே என்ன பண்ணுறானா, ஆண்டவர் தானியத்தை கொடுக்குறார். தானியம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறார். திராட்சை ரசம், திராட்சை ரசம்னு சொன்னால் தேவன் நல்ல இனிமையான ஆலோசனையை கொடுக்குறார். எண்ணெய், எண்ணெய்ன்னு சொன்னால் தவறு செய்யும்போது திருந்துறதுக்கு உண்டான தண்டனையை தேவன் கொடுக்குறார்,
சந்தர்ப்பத்தை கொடுக்குறார்.
தேவனுடைய வசனத்தை கொடுக்குறார், தேவனுடைய இனிமையான ஆலோசனையை கொடுக்குறார், தவறு செய்யும்போது தேவன் திருத்துகிறார். இதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறானா, அவர்கள் அவைகளை பாகாலுடையதை ஆக்கினார்கள். அப்படின்னா இது எல்லாத்தையும் வாங்கிட்டு எந்த ஜாதி கூட கலப்படம் பண்ணி அந்த ஆசரிப்பு முறையில் பின்பற்றுறாங்களோ அந்த ஆசரிப்பு முறைகளுடையதாக மாற்றிவிட்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு ஆசரிப்பு முறைகளுடையதாக மாற்றி அதை பின்பற்றுகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போ முதல்ல வஸ்திரம் என்னன்னு பார்த்துருவோம். வஸ்திரம்னா என்ன வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னும் சொல்ல போனால் நீதியின் கிரியைகள், இதுதான் ஒரு மனிதனுடைய வஸ்திரம். அப்போ இந்த வஸ்திரம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைத்தது, ஆண்டவருடைய வார்த்தையினால் அந்த வஸ்திரம் கிடைத்தது. இப்போ தேவனுடைய வார்த்தை தான் அந்த நன்மையான கிரியைகள் மூலம்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தின் மூலம் நல்ல ஒரு அடையாளம் வெளியிலே கிடைத்தது. அப்போ அந்த வஸ்திரத்தை பிடுங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் என் தானியத்தை அதன் காலத்திலே, அப்புறம் ஆ போதும், இப்போ தானியத்தை அதன் காலத்திலே நான் எடுத்துக்கொள்ளுவேன், திராட்சரசத்தை அதன் காலத்திலே நான் எடுத்துக்கொள்ளுவேன். எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவன் நிர்வாணி தான். தானியத்தை அதன் காலத்தில் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி திராட்சரசத்தை அதன் காலத்தில் எடுத்தாச்சுன்னா இவன் நிர்வாணி. எப்படி தானியத்தை அதன் காலத்தில் எடுக்கிறது? எப்படி? அதான் இங்கே வசனம் சொல்லுது, தானியத்தின் அதன் காலத்திலே நான் எடுத்துக்கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி திராட்சரசத்தை சரியான நேரத்தில் ஆண்டவர் எடுத்துருவார். கரெக்டாக அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கார் ஆண்டவர். அந்த நேரத்தில் எடுத்தாச்சுன்னா அவனுக்கு நிர்வாணம் ஏற்படும். கொடுக்கப்படும் இல்லாத நடந்து இப்ப இருக்கிறது ஆண்டவர் எடுக்கிறார். இருக்கிறது எடுக்கிறாருன்னு அதுதான். இப்ப பாருங்க, தானியம் இருக்குது, திராட்சரசம் இருக்குது. இது என்ன பண்றாரு? இதை கொண்டு போய் பாகாலுடைய ஆக்கினபடியினால், அப்படின்னா புறஜாதியருடைய ஆசரிப்பு முறைகளுக்கு இதை மாற்றினபடியினால், இதையே இப்போ ஆண்டவரை வந்து அவங்ககிட்ட வந்து பிடுங்குறாரு. அவன் பிடுங்கினாதான் அவனுடைய பழைய நிலைமை என்னன்னு அவனுக்கு தெரியும். எப்படி பிடுங்கிறது? கரெக்டான நேரத்தில் தானியத்தை எடுத்துடுறாரு, சரியான நேரத்தில் திராட்சரத்தை எடுத்துட்டாரு. இது ரெண்டும் எடுத்தாச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் நிர்வாணம் வெளிப்படும். சோத்திரம் எப்படி இதை எடுக்கிறது? ஏன்னா இது கொடுத்தது ஆண்டவர் தான். அப்போ இதை எடுத்தாச்சுன்னா அவன் பழைய கருப்பன் கருப்பன் தான். எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். வாந்தி பண்ணி போடுறதுக்கு இது இவங்கிட்ட இருந்து பிடுங்கிறது. இப்போ எப்படி எடுக்கிறாரு? கரெக்டான நேரத்தில் எப்படி எடுக்கிறாரு? தானியம் திராட்சரசம் ரெண்டு, ஒன்று வந்து சாப்பாடு, நல்ல சாப்பாடு. திராட்சரசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல போதை வரக்கூடியது. இது ரெண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம பிடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், அவர் திண்டாடு. சொல்லுங்க. ஆஹா, மீட்டிங்கில் கிடையாது இது, மீட்டிங்கில் இல்லை. ஆமாம், ஆலயத்துலையும் இல்லை, சாதாரணமாகவே. ஆ கரெக்ட், பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தை இல்லைன்னாவே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தையை பேசலைன்னா என்ன என்னத்தை படிச்சிருக்காரு அவர்? இப்போதான் தெரியுது அண்டவாளம் தண்டவாளத்தில் போகிறது. அந்த வசனம் வந்து ஏசையா 50 வாசிங்க. ஏசையா 50 தானியம் தான் இது எடுத்தாச்சுன்னா அவ்வளோதாங்க. திராட்சரசம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது அதே மாதிரி தான். திராட்சரசம்னு என்ன? திராட்சரசம்னா சொல்ல வேண்டிய ஆலோசனையை சரியான நேரத்தில் சொல்லலைன்னா அப்போ போச்சு. சார், இந்த ஆலோசனை எனக்கு அன்னைக்கே கிடச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அப்போ ஆலோசனையும் தேவனுடைய வார்த்தையையும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடிய அறிவு இந்த சோம்பேறிக்கு இருக்காது. அதனால் சோம்பேறிக்கு சாப்பிட்டா போது, தூங்கினா போது, அப்போ அவனுக்கு எதுக்கு வஸ்திரம்? அதை புடிக்கிட்டு விட்டுவார். அப்போ உனக்கு எதுக்கு வயல்? உனக்கு எதுக்கு ரச்சிப்பின் வஸ்திரம்? நீ இப்படியே தெரியும் சொல்லிட்டு அப்போ வால் போஸ்ட் அடித்ததெல்லாம் வேஸ்ட்டு, போனது வந்ததெல்லாம் வேஸ்ட்டு, இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு, அப்புறம் பாக்கியம் வந்து கை கேட்டுச்சு வாய் கேட்டலங்கிற மாதிரி அப்படி ஆக வேண்டியதாக இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் தேவன் ஒரு மனிதனுடைய அறிவிலிருந்து எடுக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் வெளிப்பட்டு அவனுடைய பழைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது பழைய வாழ்க்கை, அவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தப்போ, தேவனை அறியாமல் இருந்தப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் நிர்வாணம் மற்றவர்களுக்கு வெளிப்படும். ஆமோஸ் 2:10-16 ஆமோஸ் 2:10-11 வரை.
நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். இதோ கோதுமை கட்டுகள் நிறைவாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருப்பது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற சலத்தில் இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதுமில்லை, பராக்கிரமசாலை தன் பிராணனை தப்பிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை, குதிரை மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான்
பாருங்க இங்க சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா இது யார பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? ரொம்ப பலமுள்ள தைரியவான், ரொம்ப தைரியசாலி, கடைசியில இங்க ஓடுறான், பயந்து ஓடுறான். பாருங்க யார யார பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? இது அவ்வளவும் ஊழியக்காரங்களை பற்றி சொல்லுங்க பாருங்க. நசரேயர், அப்போ நீங்கள் எமோரியுடைய தேசத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு நான் உங்களை எகிப்து தேசத்துல வரப்பண்ணி உங்களை 40 வனாந்தரத்தில் வழி நடத்தி. அப்படின்னா 40 கழிச்சு கானான்குள்ள போற மாதிரி இங்க எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்ல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கானான் தேசத்தில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்கள் குமாரர் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபர்கள் சிலரை நசராயாகவும் பண்ணினேன்
அப்படின்னு.
அப்போ அநேகர புறஜாதியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து அநேகர ஊழியக்காரங்களாக மாற்றியிருக்கார் ஆண்டவர். இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே எல்லாம் புறஜாதியிலிருந்து வந்தவங்க தான். யார் யூத வம்சத்திலிருந்து வந்து இங்கே இந்தியாவில் ஊழியம் செய்யலை. அப்போ ஆண்டவர் அப்படி புறஜாதியிலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்து 40 கடந்து வந்த மாதிரி கொண்டு வந்து அநேகரை வந்து ஆண்டவர் ஊழியக்காரங்களாக மாற்றியிருக்கார். அநேகர் நசரேய விரதம், அப்படின்னா கல்யாணம் இல்லாமல் சமர்ப்பணமான ஊழியத்துக்கு ஆண்டவர் மாற்றியிருக்கார். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா,
என்ன
பண்றாங்க இந்த டாபிக் பேசுங்க பாஸ்டர், இதுதான் நல்லது நம்மளுக்கு அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு அதை போட்டு விட்டு
சொல்றோம்.
திராட்சரசங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து நசரேனை பார்த்தா திராட்சரசம் குடிக்க
கொடுப்பான்.
ஆமாம், குடிக்க வைக்கிறது, அவனை கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிறது. பரிசுத்தாவிக்காக எழுப்புதல் கூட்டம் வச்சு ஆட்டம் போட்டம் போட்டு இவர் எப்படி வந்து ஆவியில் நிரப்பி டான்ஸ் ஆடுறாரு. ஆமாம், இவர் ஆவியில் எப்படி வியாக்கியானம் பண்ணுறாரு அப்படிங்கிறத கலாட்டம் பண்ணுறதுக்கு வால் போஸ்ட் அடித்து மீட்டிங் வச்சு காத்திருப்பு கூட்டம், கொசு தேவைக்காக காத்திருப்பு கூட்டம் இப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஆட வச்சு கேவலப்படுத்துறது. அப்புறம் பாஸ்டர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு உண்டான டாப்பிக்கை யார் கொடுக்குறதுன்னா சபையில் அஞ்சு ஆறு பேர் பணக்காரங்க இருப்பாங்க. ஆமாம், இதை பற்றி பேசுங்க பாஸ்டர், இதுதான் நம்மளுக்கு நல்லது. இப்போ ஆமாம், மூப்பர்கள் நம்ம ஊரில் மூப்பர்கள்னா இங்கேருந்து ஏன்னா சபையில் பெரிய ஆளுகன்னு அர்த்தம். ஆனால் கேரளாவில் மூப்பர்கள்னா யாருக்கா தெரியுமா? ஆ அது இல்லை, திபிசா அவனுக்கு தெரியுமா? சித்தர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, மூப்பர்கள்னா உபதேசி
இல்லை,
இல்லை அது வந்து தமிழ்நாட்டில். இல்லை, மூப்பனார்னா முடிவெற்றவர். அவங்க தான் உக்காட்டிருக்காங்க இன்னைக்கு சபையில். தமிழ்நாட்டில் இருக்கிற மூப்பர்கள் கேரளாவில் இருக்கிற மூப்பர்கள் வேலையை செய்கிறாங்க. அப்படி பிரசங்க பாஸ்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டு கலாட்டா பண்ணி ஆண்டவர் என்ன தரிசனத்துக்கு கொண்டு வந்தாருங்கிறத விட்டு போட்டு இன்னைக்கு ஜனங்க தரிசனத்துக்கு தான் ஆட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் போதும் போதும், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, நான் இவ்வளவுக்கும் சொல்லிட்டேன், இதுக்காக அர்த்தம் சொல்லுங்க. கோதுமை கட்டுகள் நிறைபாரமான ஏற்ற வண்டியில் இருக்கிறது போல. கோதுமை கட்டுகளை எந்த வண்டியில் ஏற்றலாம்? இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம் பாப்பா, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்பா. கோதுமை எந்த வண்டியில் ஏற்றலாங்கிறத இருக்கிறது போல நான் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில். அந்த அது கோதுமை வந்து பாரத்தை வண்டியில் ஏற்றியாச்சுன்னா அந்த வண்டி அங்கேயே நிற்கும், அந்த வண்டி வெயிட்டோட அங்கேயே நிற்கும். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை அதை இழுக்க இழுக்கிற வண்டி இருக்கு, ஆனால் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்காரு, இங்கே ஆண்டவரே வச்சிருக்காரு. ஆனால் வண்டியில் நிறைய கோதுமை இருக்குது. ஆமாம், இப்போ புதிய ஏற்பாட்டில் ஓமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிருக்கு, பழைய ஏற்பாட்டில் ஓமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதை பழைய ஏற்பாட்டு ஓமையெல்லாம். இப்போ இது ஒரு ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எப்படி கோதுமையை வண்டியில் ஏற்றலாம்? அதான் கோதுமையை வண்டியில் ஏற்றுறப்போ ஒரு வண்டி இருக்குது, கோதுமை இருக்குது, கோதுமையை வண்டியில் ஏற்றுறது, ஏற்றிட்டு அந்த வண்டி அங்கேயே நிற்கிது நகர மாட்டாம. அது ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கு. கோதுமை வண்டி வண்டி வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா, வண்டி கண்டுபிடிச்சாச்சுன்னா கோதுமையை வண்டியில் ஏற்றலாம். இல்லை இல்லை, வண்டி ஊர் போக முடியாத நிற்கிறேங்க இப்போ வண்டி. ஆனால் அந்த வண்டி ஏற்றிட்டு ஊரெல்லாம் போக சொன்ன மாதிரி அந்த ஊரெல்லாம் போக முடியாதபடி வண்டியை பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்காரு ஆண்டவரை பிடிச்சி. ஜனங்க நிறுத்தி வைக்கல, ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்காரு, ஆண்டவர் தான் நிறுத்தி வச்சிருக்காரு. ஆனால் வண்டியில் நிறைய கோதுமை இருக்குது, அது இறக்கவும் விட மாட்டேங்கிறார், அதான பிரச்சனை. இறக்கவும் முடியாத ஏற்றிட்டான், இவனுக்கு ஆசையில் ஏற்றி கொண்டு போயிடலான்னு ஏற்றிட்டான், நிறைய கஷ்டப்பட்டு வண்டி போக மாட்டேங்குது, இறக்கவும் முடியல. என்ன என்ன சொல்லுங்க? இல்லை ஜனங்க சொல்கிறது இங்கே பண்ணியிருக்கிறது ஆண்டவர் பண்ணியிருக்காரு, இவன் கோதுமையை வண்டியில் ஏற்றிட்டான், ஆனால் வண்டியை போகக்கூடாமல் ஆண்டவர் நிறுத்தி வச்சுருக்காரு. ஆமாம், வண்டி ஜனங்கள்லாம் ஒன்றும் பண்ணல, ஆண்டவர் வண்டி நிறுத்தி வச்சுருக்காரு. வண்டியில் தான் பிரச்சனை சொன்ன மாதிரி. ஆ இப்ப கோதுமையை வண்டியில ஏத்தணும், அதான் இப்ப கதை. எப்படி ஏத்திட்டான் கோதுமைங்கிறத எப்படி ஏத்திட்டான் பாதர சேத்தனான சேத்திலையா அது இல்ல. சரி அதுக்கு அடுத்ததெல்லாம் வாசிப்போம். சரி அதுக்கு அடுத்த வசனம்லாம் வாசிப்போம், அப்புறம் அதை கண்டுபிடிக்கலாம். வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை. இங்க இங்க வந்து ஆண்டவர் யார பத்தி சொல்றாரு? ஊழியக்காரனா. மின்னல் வேக பிரசங்க யார் ஓடி ஓடி எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதான் யாரும் ஒன்று ரசிக்கப்பட்ட மாதிரி காணும், ஒன்று ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றின மாதிரி காணும். ஆனால் ஊழியம் வந்து மின்னல் வேகத்தில் நடக்குது. இங்கே வந்தால் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை பிரதர் தங்குறக்கு. அவங்க சொல்லுவாங்க அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், சார் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்து வந்தேன், அங்கே ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஆளை ஏற்பாடு பண்ணலையே. ஊழியக்காரங்க நேராக சிங்கப்பூர் போவாங்க, சிங்கப்பூர் மலேசியா போனால் தெரியும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பக்கத்தூர்னால நிறைய மலேசியா சிங்கப்பூர் போயிடுவாங்க. அங்கே போனால் என்ன பிரதர் நாங்கள் நாலஞ்சு பாசக்காரங்க இங்கே இருக்கிறோம், நீங்கள் பேசுகிற அன்னி பாசையா எந்த பாசக்காரனுக்கு புரிய மாட்டேங்கிறான் கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான் ஏப்பா காசுக்குன்னு அங்கிருந்து இங்கே வந்து அன்னி பாசை பேசுகிறா, எங்கிட்ட செல்லாது, சிங்கப்பூர் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். போயிட்டு வந்த ஊழியக்காரன்லாம் கேவலப்பட்டு வந்திருக்கிறான், ஏன்னா அங்கே நாலஞ்சு பாசக்காரன் ஒன்றா இருக்கிறான், இங்கே அன்னி பாசை பேசிட்டு யாருனாலையும் பேச முடியலன்ட்டு அவன் காசு கொடுக்காம திருப்பி
அனுப்பிடுறான்.
ஆமாம் பேசணும் இல்லை, அதில் சும்மாவா காசு கிடைக்கும். அவன் என்ன பண்ணுறான், இவன் ஏமாந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் இதுக்கெல்லாம் காணிக்க இங்கே கிடையாது, நீங்கள் பேசுகிற ஏதோ ஒரு பாசை அந்த நாட்டுக்கு போய் நீங்கள் பேசுங்கன்னு அவனை துரத்தி
விட்டுறான்.
ஆஹா இருக்கிற நிறைய அறிவு கொடுத்து வச்சுன்னா இருக்கிற இடத்துல அவன் இருந்தாலும் ஜனங்கள் அங்கே வந்துடுவாங்க, ஆனால் இங்கே வந்து வண்டி நகர மாட்டேங்குது. சரி இப்போ பார்ப்போம், பலவான் பலத்தினால் பலத்து போவதும் இல்லை. ஆ பராக்கிரமசாலி தன் பிராணினை தப்பிப்பதும் இல்லை. எல்லாம் பிரச்சனைக்குரிய டாபிக்காக தான் இருக்கு இல்லைங்களா. வில்லை பிடிச்சிருக்கிறவன் அவனும் முடியல, வில்லை வச்சிருக்கிறவன் அவனும் தடுமாறுறான். ஆமா ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனாலும் முடியாது. ஆமா இருக்கிற பட்டாளத்திலேயே ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவன்
ஓடினானா
எல்லாம் ஞானார்த்தமா சொல்லப்பட்டது. ஆனா உன்னை கண்டுபிடிச்சீங்களே பாக்கியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். வண்டி தான் இப்போ பெரும் பிரச்சனை. சரி நம்ம வண்டி இப்போ கண்டுபிடிப்போம். கோதுமை கட்டுகள், கோதுமை அது கட்டுக்கட்டாக இருக்குது, அந்த கட்டுக்கட்டாக இருக்கிறத வண்டியில் ஏற்றுறான். கோதுமை கட்டுகள்னு சொன்னால் இல்லை இது வசனம், வசன கட்டுகள்னா ஒரு மனுஷனுடைய வியாக்கியான வெளிப்பாடு எழுதுன புஸ்தகங்கள், ட்ராக்ஸு, இவன் எழுதின பிரிண்டிங் பண்ண மெட்டீரியலு, இவனுடைய வெளிப்பாடு தரிசனம் சிடி பிரிண்டிங் மெட்டீரியலு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிருக்கான். வண்டியில் ஏற்றிருக்கான்னு எல்லாமே ஒரு பொருளாக மாற்றிருக்கிறான், சிடி அப்புறம் புக்ஸு அப்புறம் வீடியோ ஃபிலிம்ஸு அப்புறம் கிராம ஊழியத்தில் போய் எடுக்கிற அந்த ஃபிலிம்ஸு எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டான். இந்த வண்டி ஏற்றி 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 நிரம்பாரம் ஆயிடுச்சு. ஆனால் இதை கொண்டு போய் கொடுத்தா எவனும் வாங்க
மாட்டேன்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க மீட்டிங் போனீங்கன்னீங்களே அல்லாதுக்கு ஒரு சிடி ஒரு புக்கு கொடுப்பான், ஆனால் கடைசியில் அதை வந்து இங்கே திறந்து வாசித்து பார்த்தேன்னீங்களே ஒன்றுத்துக்கு மேலே தூக்குப்பையில் தான் போடுவாங்க. ஆமாம் நிறைய சும்மா கொடுப்பாங்க. அப்படி தேவனுடைய வார்த்தையை புஸ்தகங்களாக எழுதி சிடிக்களாக போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து எந்த பயனுமே இருக்காது, எல்லாம் குப்பையாக கிடக்கும். அதனால் வந்து எந்த பிரயோஜனம் இருக்காது. அதுக்கப்புறம் வேகமாய் ஓடினவன் புகலிடமில்லை அப்படின்னா மின்னல் வேக பிரசங்கியாக இருக்குது, அங்கே போனால் அங்கே அடைக்கலம் இருக்காது. இங்கேயே கஷ்டம் பிரதர், இந்த பகுதியில் காணிக்கு எதுவுமே வர்றதில்லை. அதனால் இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆமாம் காணிக்கு நாங்கள் கொடுக்க முடியாது, தயவுசெய்து வேறு இடத்துக்கு போங்கன்னு அனுப்பிவிட்ருவாங்க. அதுக்கப்புறம் பலவான் தன் பலத்தினால் பலத்து போவதும் இல்லை அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லியிருக்கணும். பார்த்தா அவன் ஆவிக்கிரிய நிலைமையில் அவன் நோயாளியாக தான் இருப்பான். ஆவிக்கிரிய நிலைமையில் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் அறியவில்லை. ஆனால் இவன் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா
எனக்கு எல்லாம் தெரியும்.
அதான் பலவான் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறவன் அவனுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனுடைய ஆவியே வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்குது, ஆனால் எல்லாம் சொல்லுவான் எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுங்க. ஆனால் அவனுடைய ஆவியை பரிசோதித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சோர்ந்து போயிருப்பான். ஆ கரெக்ட் சொல்லுங்க பாப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்? தன் பிராணனை தப்பு வைப்பதில்லை, அவனையே அவன் காப்பாற்றிக்க முடியாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? ஆ இது பாருங்க, அந்த வசனம் கரெக்டாக இங்கே வருது பாருங்க. ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆத்ம ஆதாயம் செஞ்சு நடந்தாலும் அவனுடைய ஆத்மா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இது என்னன்னா, அடுத்தவனை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி ஓடுறது வந்து அதுக்காக ஓடல, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி ஓடும். ஆமாம், அவனுடைய ஆத்மாவை அவன் வந்து ரட்சிக்கப்படாமல் அடுத்தவனுடைய ஆத்மாவை ரசிக்கிறது
ஓடுறான்.
ஆமாம், அதுக்கப்புறம் வில்லை பிடித்திருக்கிறவன் நிற்பதும் இல்லை. யார் வில்லை
பிடிச்சிருக்கிறான்?
ஆமாம், அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவன். வில்லுன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா வாய், கசப்பான வார்த்தைகளை தங்கள் அம்புகளிலே தொடுத்து ஆமாம் துன்மார்க்கர் மேல் எழுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை சரியான மாதிரி யோசனை பண்ணி பேசுறது வில். அப்போ நல்லா நான் வாயில் நல்லா திறமசாலி, தேவனுடைய வார்த்தைகளை நான் நல்லா பேசுவேன், என்னுடைய கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாம் இருக்காங்க
இன்னைக்கு.
ஆமாம், என்னுடைய பேச்சுக்கு வாதத்துக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது, நான் பைபிளில் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன். அதனால் உங்கள் சபையில் கேள்விக்கு பதில் எதாவது இருந்தால் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற ஊழியக்காரங்களாம் இன்றைக்கி இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, வில்ல பிடிச்சிருக்கிறவன் இங்கே ஆண்டவர் வில்ல அவன் பிடிச்சிருந்தானே, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் வஸ்திரத்தை உரியிடுறாரு, அப்புறம் இங்கே வில்ல பிடிச்சிட்டு இருக்கிறதுல. ஆமாம், வில்ல பிடிச்சிருக்கேன், வில்ல போட்டு ஓட வேண்டியது தான். இவனுக்கு இவ்வளவு தந்திரம் இருந்ததுன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு தந்திரம் இருக்கு பாருங்க. இங்கே வில்ல பிடிச்சிட்டு இருக்கிறவன் நீ பிடிச்சிட்டா நில்லடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிற்க வச்சிடறான் அவனை. அதுக்கப்புறம் ஆமாம், என்னை மாதிரி ஓட்ட பந்தயத்தில் யாரும் இல்லை, அப்படியே சும்மா தமிழ்நாடு முழுவதும் ஒரு டூர் அடிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு மாசத்துல ஊழியத்தில். ஆமாம், அந்த மாதிரி ஓடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இங்கே பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே
இல்லை.
ஆமாம், பலசாலிகளுக்குள்ள தைரியவான் அந்நாளில் நிர்வாணியாய் ஓடி போவான். ரொம்ப எல் அதுக்கப்புறம் வாசிப்போம்,
குதிரையின் மேல் ஏறுகிறவன்.
ஆமா, அப்படின்னா எல்லாத்துலேயும் தெரிஞ்சவன் சொல்லிட்டு இருக்கிறவன். ஆமாம், தேவனுடைய வார்த்தையை இப்போ பேசுகிற மாதிரி பேசுனேன்னு வைங்களேன், துண்டை காண துணியை காண ஓடுவான். அதான்
அவனுடைய
அப்போ என்ன தெரியும் சொல்லிட்டு இருக்கிறவனா இருந்தாலும் தேவனுடைய வசனத்தை அவனை வாசிக்க வச்சு நீங்கள் எங்கே போனாலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கன்னு சொன்னால் அல்ல ஆலோசனை சொல்லுன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னால் போதும், அவர் வாசித்து அப்படியே தடுமாறுவார் பாருங்க, ஏதாவது சந்தேகம் கேட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், இந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்லிடணும். வாசித்தாச்சுன்னா அவன் பலசாலியாக நோஞ்சானா அவன் வெளில பிடிச்சிருக்கிறானா, அவன் வந்து கோதுமையை வந்து வண்டியில் ஏற்றிருக்கிறானா என்னங்கிறது இந்த வண்டி தடுமாறும். வாசிக்க சொன்னாவே தடுமாறும். பைபிள் வசனத்தை வாசிக்க சொன்னால் அப்படி தடுமாறும் வண்டி, இழுக்க மாட்டாம கஷ்டப்படும். அப்படி நாம் சொல்லும்போது அவங்களுடைய ஆவிக்கிற நிலைமையை கண்டுபிடிச்சிடலாம். இப்படியாக இன்றைக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்கிறவன் நிர்பாகியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், இப்படி அநேக காரியங்களை சொல்கிறார். அதனால் நீ இன்னைக்கு இப்படி இப்படியும் சொல்லிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய நிலைமை இதுதான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதுக்கு வந்து ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அப்புறம் உன்னுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு வஸ்திரம் இருக்குது, அப்புறம் நீ குருடனாக இருக்கிறதுக்கு பார்வை அடைகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அப்புறம் நீ வந்து வழி இருக்குது, எல்லாத்துக்கும் வழி இருக்குது. அதுக்குண்டான ஆலோசனையை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனுடைய அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறனுடைய ஆவிக்கிரிய நிலைமையை பார்த்தோம். அடுத்த வாரம் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத, இந்த ஆலோசனை என்னங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாம இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராங்க.